அப்ப இந்த மாதிரி பெண்மணிகள் தான் நம்முடைய சமுதாயத்துக்கு தேவை. நம்ம பார்க்கணும் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறநாளுடைய பயான்ல வந்து அவங்க முடிச்சுட்டு பெண்கள்கிட்ட போய் பயான் செய்றாங்க, பெண்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அப்ப சொல்லி முடிச்ச உடனே அந்த பெண்மணிகள் பெருநாளைக்கு எவ்வளவு நகனோட வந்திருப்பாங்க. ஏன்னா அடுத்த பாடத்துல வருது, பெண்கள் வந்து வெளியில போகும் பொழுது தங்களுடைய தேவைக்காண்டி போலாமா, தங்களுடைய அதாவது அந்த அலங்காரங்களை அணிந்து கொண்டு போலாமான்னு சொல்லிட்டு. அப்ப அணிந்து கொண்டு வந்து அத்தனை நகையையும் கழட்டி காதுல போட்டிருந்தது, கழுத்துல போட்டிருந்தது, ரெண்டுத்தையுமே கழட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால கொண்டு வந்திருந்தார்கள். பிலால துண்டை விரிச்சிட்டார், அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்ப போனாங்க. அப்ப அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய உள்ளம் உள்ளவர்களாக நம்முடைய பெண்மணிகள் இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நிலைமை ரொம்ப மாறிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் நம்முடைய பெண்களையும் சஹாபிய பெண்களை போன்று மாற்றுவானாக, ஆமீன். குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய நமது சகோதரிகள் இங்கே பாருங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், அன்னஹா ஸஃபத்தி இம்ரஅத்தன் இலா ரஜுலின் மினல் அன்ஸார். இந்த மாதிரி தான் ஒரு பெண்ணை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்து கொடுத்து அந்த பெண்ணை அழகுபடுத்தி மணப்பெண்ணாக அனுப்புகிறார்கள் அன்சாரி ஒருவருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்கீகாரத்தோடய இதை செஞ்சதாக நம்ம பார்க்கிறோம். இந்த சமூக சேவையை ஆயிஷா என்ன நீ சும்மா இப்படி அலங்கரிச்சு ஒரு பெண்ணை அனுப்புற, மா காண மாக்கும் லகுவன், சும்மா தஃபு பாட்டு அந்த மாதிரி ஒரு வேடிக்கை எதுவும் உங்கள்கிட்ட இல்லையா? ஃபைனல் அன்சாரி யுஜிபுஹும் லஹு, அன்சாரிகளுக்கு இந்த மாதிரி வேடிக்கை எல்லாம் பிடிக்குமே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், இங்க ஆர்வம் ஊட்டுகிறார்கள், செய்ய சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் இதே போல இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹதீஸ் மட்டும் நம்ம எழுதியிருக்கிறோம். அப்ப இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக இப்னு ஹஜர் ஐனி எல்லா மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது பெண்களுக்கு மட்டும்தான் குறிப்பானதே தவிர ஆண்களுக்கு இதுல அனுமதி கிடையாது. அந்த பாட்டை உட்காந்து கேட்கறதோ, அந்த பாட்டை வந்து ரசிக்கிறதோ, அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கறதோ அதுல ஆண்கள் தலையிடக்கூடாது. அடுத்து திருமணத்தினுடைய ஒழுக்கங்கள்ல பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், அதாவது திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை பற்றி நிறைய மார்க்கத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு வலியுறுத்துகிறார்கள் என்றால், ஒரு பெண் நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் கூட அது தன்னுடைய கணவனுடைய ஹக்கை பாழாக்கக்கூடியதாக, கணவனுடைய உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்ப ஃபர்தான வணக்க வழிபாடுகள் போக நஃபிலான என்ன வணக்க வழிபாடுகள் இருக்கிறதோ அதுல கணவனுடைய முழு அனுமதி அந்த பெண்மணி பெற வேண்டும். அதனாலதான் ஃபர்தான தொழுகைக்கு போய் ஜமாத்துல கலந்து கொள்ள அந்த பெண் விரும்பினாலும் கூட பெண்களை பொறுத்தவரை ஜமாத்து தொழுகை கட்டாயம் இல்லை, அதனால கணவனிடத்துல அனுமதி கேட்டுட்டு போறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், கணவனின் அனுமதி கொண்டுதான் பெண்கள் நஃபில் நோன்பு நோற்க வேண்டும். இது பாடத்தினுடைய தலைப்பு. அதுல சொல்றாங்க அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பை, லா தஸூமுல் மர்அது வ பஅலுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇத்னிஹி. கணவன் ஊரிலே வீட்டிலே இருக்கும் பொழுது கணவனுடைய அனுமதி இல்லாமல் பெண் நோன்பு நோற்க மாட்டாள், அதாவது நஃபிலான நோன்பு நோற்க மாட்டாள். இப்ப இந்த இடத்துல என்ன விளக்கம் என்று சொன்னால், கணவன்மார்கள்ல இரண்டு வகையான கணவன்மார்கள் இருப்பாங்க. ஒருவருக்கு எப்படி என்று சொன்னா, வெளியூர்ல பயணம் செஞ்சு வியாபாரம் செய்யறதா இருக்கும், ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஊருக்கு வருவாரு. அல்லது இன்றைய காலத்தில் சிலருக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை போன்று இரவில் அவங்களுடைய டியூட்டியாக இருக்கும், இப்போ செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு, அல்லது இரவில் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, பகலில் வர்றாரு. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அவருடைய விருப்பத்திற்கு அங்கே தேவை இருக்கும் பொழுது அப்போ பெண் நோன்பு வைத்திருந்தார்கள் என்றால் அவங்களுடைய ஆசையை அவங்க நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அப்போ அவரிடத்தில் அனுமதி கேட்காமல் அந்த பெண் நோன்பு வைப்பது அவருடைய ஹக்கை பறிப்பதாக ஆகிடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாம நோன்பு வைக்க கூடாது. இப்ப உதாரணத்துக்கு பொதுவான ஒரு கணவன்மார்கள் வைத்துக் கொள்ளுங்களேன், அவங்களுக்கு பகல்ல வெளியில வேலை, அப்ப இரவுல தான் வருவாங்க. இப்ப இந்த இருக்கும் பொழுது கணவனுடைய ஹக்கு அங்க பறிக்கப்படுவதற்கோ கணவனுடைய ஹக்கு மீறப்படுவதற்கோ அங்க வழி இல்லை. அந்த மாதிரி நேரங்களை விசேஷம் அனுமதி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா, அவளுடைய கணவன் வீட்டில் இருக்கும் போது, அல்லது வீட்டில் இல்லை அதுக்கு சொல்ற, வீட்டிலேயே ரூம்ல இருந்தா தான் அர்த்தம் கிடையாது. வெளியூர்ல வியாபாரம் செய்யறவரு ஒரு வாரத்துக்கு ஊருக்கு வந்திருக்கிறாரு, அஞ்சு நாளைக்கு ஊருக்கு வந்திருக்கிறாரு, அவரும் இந்த அடிப்படையில் தான் வருவார். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பெண்கள் நோன்பு நஃபில் நோன்பு வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலிஸ்லாம் தடுத்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் கணவனுக்கு பணிவிடை செய்து கணவனை திருப்திப்படுத்துவது அல்லாஹ்விடத்தில் நஃபில் நோன்பை விட ஏற்றமானது. அப்ப இதான் நம்முடைய, அதாவது ஷரியத்துடைய பேலன்ஸ். நம்முடைய ஷரியத்து வந்து ஒரு தராஸ். இந்த ஷரியத்துடைய தராஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஹக்கு, அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், தன்னுடைய ஹக்கையே அடியார்களுடைய ஹக்குக்காக விட்டு கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அதாவது தன்னுடைய ஹக்குல உபரியான ஹக்குகளை, ஃபர்துகளையோ ஈமான் விஷயங்களையோ அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் எல்லாத்திலையும் ஃபிட் பண்ணிடாதீங்க. உபரியான விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய ஹக்கு, அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன, அடியார்கள் அவங்களுக்குள்ளார உள்ள ஹக்கை பாழாக்காம செஞ்சா போதும். தாய் தந்தையினுடைய ஹக்கை பாழாக்காம, கணவன் மனைவியினுடைய ஹக்கை பாழாக்காம, பிள்ளைகள் பெற்றோருடைய ஹக்கை பாழாக்காம. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யார ரசூலுல்லா, நான் அங்கே சதக்கா கொடுக்குறேன், இங்கே சதக்கா கொடுக்குறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டு சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரு தீனார் இது எல்லாத்தை விட சிறந்ததுன்றான். முடிச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன, மனைவிக்கு கொடுக்கறதானே, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதானே, இதுல நமக்கு நன்மை இருக்குமா, அதுக்கு பதிலாக ஜிஹாதுக்கு கொடுத்தா, அதுக்கு பதிலாக எத்தீமுக்கு கொடுத்தா, அதுக்கு பதிலாக அங்க கொடுத்தா, இங்க கொடுத்தா, அவர் அதை நினைக்கிறார். ஏன்னா இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, வெளிரங்கமா நன்மைன்னு தெரியறது தான் நமக்கு நன்மையா தெரியுது, கவர்ச்சியா தெரியுது. ஆனா எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் ரசூல் இடத்துல அதை விட நன்மை உள்ளதாக இருக்கும், அதை செய்ய மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு எப்படி, பெற்றோருக்கு போய் வீட்டில் போய் பணிவிட செஞ்சீங்கன்னா அது வெளியில தெரியாது, அதை யாராவது போஸ்டர் எடுத்து ஓட்ட முடியுமா, இந்த மாதிரி இவர் யார் தெரியுமோ நம்ம அவருடைய வீட்டிலே அவருடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தவர் அப்படின்னு பள்ளிவாசல போஸ்ட் அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பள்ளிவாசல போய் மொஹல்லால போய் வேற ஏதாவது மக்களுக்கு நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா அப்போ உடனே பிரபல்யம் ஆகலாம். அப்போ ரொம்ப பேரை பார்த்தீங்கன்னா எங்க பிரபல்யம் இருக்குமோ அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். எங்க அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரியான விஷயம் இருக்குதோ அங்க பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் அவங்கள விட மோசடிக்காரன் யாருமே இருக்க மாட்டோம். அப்ப இது வந்து சரியா, வீட்டில் அத்தா அம்மாவுடைய ஹக்கை பாழாக்கிட்டு நீங்க போய் பள்ளிவாசல போய் பயன் செஞ்சோ அல்லது பள்ளிவாசல போய் நீங்க வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாலோ ஊருக்கெல்லாம் வேலை செஞ்சாலோ இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, நிராகரிக்கப்படக்கூடியது. ரசூலா தெளிவா சொல்லிட்டாங்க, ஜிஹாதுக்கு வந்தவரை உங்க போங்க, உங்க வீட்டில் போய் உங்க அத்தா அம்மாவுக்கு பணி வேலை செஞ்சு ஜிஹாதுடைய நன்மையை தேடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, எப்பா இதெல்லாம் சரிதான், இது எல்லாத்த விட உன் மனைவிக்கு நீ கொடுக்குற செலவுக்கு காசு அதுக்கு ரொம்ப சிறப்புன்ட்டு. அப்ப மாச செலவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசுகள் கூட ஒரு கணவனுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கப்படக்கூடிய சதக்காவை விட உயர்ந்ததுன்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம பெண்கள் இதை அப்படியே தலைகீழ மாற்றி அதனால மொத்த காசு எங்கள்கிட்ட கொடுத்துருக்கங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு எத்தீம்கானாவுக்கு எதையும் கொடுத்துடாதீங்க, இப்படி பாருங்க ஹதீஸ் இருக்குது எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துருங்க, தப்பு. இன்னொரு பக்கம் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த எச்சரிக்கை பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக இமாம் புகாரி இதற்கு எப்படி பாடம் அமைக்கிறார்கள், இதா பாத்தத்தில் மர்அது முஹாஜிரதன் ஃபிராஷ ஜௌஜிஹா, தனது கணவனின் விருப்பை வெறுத்தவளாக அல்லது அந்த விருப்பை விட்டு ஒதுங்கியவளாக ஒரு பெண் இரவு கழித்தால் அதை அந்த பெண்ணை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இதில் கொஞ்சம் நிறைய ஹதீஸ் நம்ம எழுதியிருப்போம் புகாரி முஸ்லீம்லேருந்து. கவனிங்க, ஹதீஸுடைய வார்த்தையே நமக்கு தெளிவா இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான விளக்கம் சொல்ல தேவையில்லை, தேவைப்படுற இடத்துல மட்டும் சொல்லிப்போம். இதா தார் ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு ஆண் தனது மனைவியை தனது விருப்புக்கு அழைத்தால், ஃபஅபத், அவளோ மறுக்கிறாள், அன் தஜி, வருவதற்கு, லஅனத்ஹல் மலாயிகது ஹத்தா துஸ்பிஹ், வானவர்கள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் காலை வரை. அதே போல அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒரு பெண் இரவிலே தனது கணவனின் விருப்பை விட்டு ஒதுங்கியவளாக அப்பாற்பட்டவளாக இரவு கழித்தால், அந்த பெண் திரும்ப தனது கணவனின் விருப்புக்கு வருகின்றவரை, அது காலையிலேயோ அடுத்த நாளிலேயோ அதுக்கு அடுத்த நாளிலேயோ, வானவர்கள் சபித்துக் கொண்டே இருப்பார்கள். சஹி முஸ்லீமிலே வருகிறது, இமாம் நவவி அதுக்கு என்ன பாடம் அமைக்கிறாங்கன்னு சொன்னா, பாப் தஹரீம் இம்திநாஇஹா மின் ஃபிராஷி ஜௌஜிஹா. இமாம் நவவி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவே பாடம் அமைக்கிறாங்க, ஒரு பெண் தனது கணவனின் விருப்புக்கு வர மறுப்பது ஹராம். அபு ஹுரைராவுடைய இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் நஃப்ஸு எந்த ரப்பின் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, எந்த ஒரு ஆணாக இருக்கட்டும், அந்த பெண்ணை அவருடைய விருப்புக்கு அழைக்க, அந்த பெண் மறுத்தால், வானத்தில் உள்ள இறைவன் அந்த பெண்ணின் மீது அதிருப்தி கொண்டவனாகவே இருப்பான், அவளுடைய கணவன் அவளை கொண்டு சந்தோஷம் அடைகின்றவரை. அப்ப இந்த ஹதீஸ்ல இன்னும் கொஞ்சம் கடுமையான ஒரு மார்க்கத்தின் நிலைப்பாட்டை பார்க்கிறோம். யார் கோபப்படுகின்றான்? அல்லாஹ் கோபப்படுகின்றான். அப்ப இந்த இடத்துல வார்த்தை வரும் பொழுது அல்லதி ஃபிஸ்ஸமா, வானத்தில் உள்ளவன். அப்ப இதுல இருந்து அல்லாஹ் எங்கன்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? வானத்திற்கு மேல் இருக்கிறான் என்றோ, அல்லது வானத்தில் இருக்கிறான் என்றோ. வானத்தில் சொன்னா வானத்துக்கு மேல் அர்த்தம். சரி, அப்ப கணவனுடைய இந்த அதிருப்தியின் காரணமாக யார் கோபப்படுவதாக வருகிறது? அல்லாஹ் அதிருப்தி அடைகிறான், அந்த கணவன் திருப்தி கொள்ளுகின்ற வரை. அப்ப இதே போல இன்னொரு ஹதீஸ்ல அபு ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், இதுவும் முஸ்லீமுடைய அறிவிப்பு தான், இதா தஅர் ரஜுலு இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, கணவன் தனது மனைவியை தனது விருப்புக்கு அழைக்கும் போது, ஃபலம் தஅதிஹி, அவள் வர மறுக்கிறாள், ஃபபாத கதுமான அலைஹா, கணவன் அந்த பெண்ணின் மீது கோபம் கொண்டவனாகவே இரவில் இருந்துவிட்டால், லஅனத்ஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, காலை வரை வானவர்கள் அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள். அப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய தவறான செயல்களுக்கு காரணமாக வானவர்களின் சாபத்துக்கு ஆளாகிறார்கள் என்பதையும் நம்ம இந்த ஹதீஸ்ல தெரிந்து கொள்கிறோம். அப்ப வானவர்களுடைய சாபம் என்பது சாதாரண விஷயமா? துவாக்களிலே சிறந்தது வானவர்களுடைய துவா. அதே போல பத்துவாக்கல்ல, கெட்ட துவாக்கல்ல ரொம்ப மோசமானது வானவர்களுடைய துவா. அப்ப இந்த ஹதீஸ், இந்த மேற்கூறப்பட்ட இந்த ஐந்து ஹதீஸுகள் அவ்வளவு பெரிய எச்சரிக்கையுடைய ஹதீஸ். ஒவ்வொரு ஹதீஸுமே ரொம்ப பெரிய எச்சரிக்கை. அப்ப இதுல பெண்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அந்த கருத்து வேற்றுமைகளோ, கணவனை விட்டு உங்களை தூரமாக்கக்கூடியதாகவோ, கணவனை வெறுக்கும்படி உங்களை மாற்றக்கூடியதாகவோ, அல்லது கணவனுடைய விருப்பத்திற்கு வர மறுக்கக்கூடிய பெண்களாகவோ உங்களை மாற்றிவிடக்கூடாது. இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இணைப்பு என்பது அல்லாவுக்கு நீங்க செய்யக்கூடிய ஹக்குகள்ல ஒரு ஹக்கு. ஏன்னா திருமணம் என்பது அல்லாஹ் ஏவிய கட்டளை, திருமண வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் உள்ள ஒரு அம்சம். அப்ப அந்த அம்சத்துல கணவன் மனைவி இருவருக்கும் இடையில ஒருவர் ஒருவரை கொண்டு இன்புறுவதற்குண்டான முழு உரிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடைகள். அதாவது பெண்கள் ஆண்களை பார்த்து சொல்ல, நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள். அப்ப அந்த ஆடை என்பது எப்படி ஏற்படும்? அவங்களுடைய ரெண்டு பேருடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உணர்வுகள் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால இந்த விஷயம் என்பது இது ஏதோ விரும்புனா உண்டு, இது ஏதோ ஆசை, இதுலாம் மார்க்கம் தலையிடாது என்பது கிடையாது. ஏன்னா இதுல ஏற்படக்கூடிய அந்த கோளாறு, அது கணவனுக்கு ஏற்பட்டாலும் சரி மனைவிக்கு ஏற்பட்டாலும் சரி, கண்டிப்பாக ரெண்டு பேருடைய குடும்ப திருமண வாழ்க்கையை மட்டுமல்ல, ரெண்டு பேருடைய மார்க்க பற்றையே சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு மோசமான செயல். இது பெண் வந்து கணவனுடைய விருப்பத்துக்கு போக மறுக்கிறது, இது ரெண்டு பேருடைய மார்க்க விஷயங்களையும் தகர்க்கக்கூடிய ஒரு செயல். இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள்ல பெரும்பாலான சீர்கேடுகள், அதனுடைய பின்னணி காரணங்களை நம்ம கவுன்சிலிங்கில் அலசி அலசி பார்க்கும் பொழுது, விசாரித்து பார்க்கும் பொழுது தெரிய வரும். அவங்களுக்கு இடையில உள்ள அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல்கள், குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட தூரம், ரெண்டு பேரையும் சரியத்தை மீறக்கூடியவர்களாக ஆக்கியிருப்பது. அதனால இந்த விஷயத்தில் மார்க்கம் விரும்புனா செய்யுங்க, விரும்பாட்டி விட்டுருங்க, இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி மார்க்கம் வந்து இதில் எந்த விதமான முகதாட்சணையும் காட்டலை. நேரடியாக இதை மறுத்தா அல்லாஹ்வுடைய சாபம், இதை மறுத்தா அல்லாஹ்வுடைய கோபம், இதை மறுத்தா அல்ல கணவன் திருப்தி கொள்ளுகின்ற வரை அல்லாஹ்வுடைய கோபத்தில் தான் அந்த பெண் இருப்பாங்க என்று தெளிவான நிலைப்பாட்டை சொல்லுகின்றது. இது சஹி புகாரி சஹி முஸ்லீமில் உள்ள ஹதீஸுகள். இன்னும் பல ஹதீஸுகளை பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்னு ஹுசைமா இப்னு ஹிப்பான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று பேருடைய அமல்கள், இபாதத்துகள், தொழுக அல்லாஹ்விடத்தில் அறவே ஏற்றுக்கொள்ளப்படாது, வானத்தின் பக்கம் உயரவே உயராது. ஒருவர் யார்? ஓடி போன அடிமை, அவன் திரும்ப வர்ற வரைக்கும். அதே அடிப்படையில் தான் இன்று அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு செய்ய வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், ஒரு வருஷம் வேலை செய்வாங்கன்னு சொன்னா ஒரு வருஷம் கண்டிப்பா வேலை செஞ்சாகணும், ஒரு மாசம் வேலை செய்வேன்னு சொன்னா ஒரு மாசம் வேலை செஞ்சாகணும், இடையில பர்மிஷன் இல்லாம அக்ரிமெண்ட்டை முடிச்சுட்டு போறது, ரெண்டு பேரும் மனம் ஒப்பாம, அதாவது மனம் ஒப்பி வழங்கினா வேற விஷயம், அப்படி இல்லாம ஓடி போறது இதுல, அதுவும் இதுல வரும். அதே போல சக்கரானு ஹத்தா யஸ்ஹுவ, மயக்கம் உள்ளவர், போதை ஏறியவர், தெளிவடைகின்றவரை அவருடைய தொழுகை இபாதத்து எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. வல் மர்அத்து ஸாஹிது அலைஹா ஜௌஜுஹா ஹத்தா இர்தா, கணவன் அதிருப்தியோடு இருக்கின்ற பெண், அந்த கணவன் திருப்தி கொள்கின்றவரை அவருடைய தொழுகை எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப ரொம்ப பெண்மணிகளை பத்தி நம்ம கேள்விப்படுறோம், என்ன செய்யறாங்க அப்படின்னா, கணவன்கிட்ட சண்டை போட்டுறாங்க, சண்டை போட்டுட்டு இவருக்கு வேலை செய்யறத விட நம்ம எங்கேயாவது போய் மதரசால வேலை செய்யலாம் அப்படின்னு மதரசாக்கு ஓடி போயிடுறாங்க. அல்லது என்ன செய்யறாங்க, கணவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு முசல்லா விரித்து தஹஜ்ஜுத் தொழுக ஆரம்பிச்சிடறாங்க, அல்லது எடுத்து குரான், அப்பதான் ரொம்ப தக்குவா முத்திக்கிட்டு வரும், உட்காந்து ஓத ஆரம்பிச்சிருவாங்க, ஓத ஆரம்பிச்சிருவாங்க. இவர் பார்ப்பார், எல்லாரும் இவ்வளவு பெரிய ராபியத்தில் பசரியாட்டு போய் நம்ம சண்டை போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவர் கை காலை பிடிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லாவே, அல்லாவுடைய வழியான பெண்ணாச்சு, இந்த பெண்மணிட்டு போய் நம்ம சண்டை போட்டு இவருடைய பத்வாவுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி இவர் கெஞ்சுற மாதிரி போயிடுது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு, கணவன் கோச்சுக்கிட்டா பெண்மணிகள் தான் வந்து கெஞ்சுவாங்களாம், பெண்மணிகள் தான் வந்து சொல்லுவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்மணிகளை சிறந்த பெண்மணி யாருன்னு சொன்னா, தப்பு தான் பக்கம் இல்லைனாலும் கூட, கணவன் பக்கம் தான் தப்பு இருந்தாலும் கூட, நீ சாப்பிடாதவரை, நீ என்னை கொண்டு திருப்தி அடையாதவரை, நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இதோ என் கை உன் கையில இருக்கிறது, நீ திருப்தி கொள்ளாத வரைக்கும் இந்த கையை விட மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்கு. இன்னைக்கு அப்படியே மாறி போயிடுச்சு. என்னாச்சு, கணவன்மார்கள் தான் எல்லாத்துக்கும் இறங்கி வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் இங்கே, எப்படின்னு தெரியல. சரி, இப்போ நம்ம பாடத்தில் என்ன சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில், அப்போ எந்த ஒரு பெண்ணின் மீது கணவன் அதிருப்தி உடையவனாக இருக்கிறானோ அப்போ வந்து அவளுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நீங்கள் பெரிய முசல்லாவை விரித்து மக்களை வாங்கிட்டு வந்த முசல்லாவை போட்டு அதில் நீங்கள் பாட்டுக்கும் வந்து குரானையே முழுசாக ஓதிட்டாலும் சரி, அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல் தபரானியில் ஒரு அறிவிப்பு வருதுங்க, எப்படின்னு சொன்னால், இரண்டு பேர் அவங்களுடைய தொழுகை தலைக்கு மேலே போவாங்க. முதல் அதிசல வான வரைக்கும் சொல்லிட்டு இந்த அதிசல எப்படி வருது, தலைக்கு மேலேயே உயராது. அதுல ஒருவர் அப்துன் ஆபிதுன், ஓடி போன அடிமை. இரண்டாவது உம்ரஅத்துன் கதிப ஸௌஜுஹா, ஒரு பெண் அவளுடைய கணவன் அவன் மீது கோபம் உள்ளவனாக இருக்கிறான். ஹத்தா தர்ஜிஅ, அந்த பெண் கணவனின் திருப்தியின் பக்கம் திரும்ப வருகின்றவரை. சரியா, அப்ப இந்த ஹதீசுகள்ல நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அதுல மலக்குகளுடைய துவாவுடைய முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். அது நன்மையை கொண்டிருந்தாலும் சரி, தீமையை கொண்டிருந்தாலும் சரி, ரொம்ப பவர்ஃபுல்லான துவா, அதை மூமின் வந்து பயந்து கொள்ளணும். அதே போல ஒரு மூமினான பெண்மணி கணவனின் திருப்தியை தேட வேண்டும். இந்த இடத்துல அதாவது இமாம் இப்னு ஹஜர் அவங்க சொல்லும் பொழுது, இந்த விஷயத்துக்காக குறிப்பாக ஆண்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அடியான் இவனுடைய ஹக்குகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய ஒரு கடமையாக ஆக்கிவிட்டான் என்றால், அதுல குறைவு செய்யும் பொழுது அல்லாஹ்வும் மாணவர்களும் கோபப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹக்கை வச்சிருக்கிறான். அப்போ ஆண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே போல அந்த அளவுக்கு பொறுப்பையும் கொடுத்துருக்கிறான். இப்போ ஜிஹாதில் போய் உயிரை கொடுக்கக்கூடிய கடமை யார் மேலே இருக்குது, ஆண்கள் மேலே இருக்குது, பெண்கள் மேலே கிடையாது. அதே போல் சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி சமுதாயத்தை பாதுகாக்கணும், சதக்கா கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணுங்கிற கடமை யார் மேலே எல்லாம் வச்சிருக்கிறான், ஆண்கள் மேலே எல்லாம் வச்சிருக்கிறான். அதனால் அவர்களுக்கு இந்த மாதிரி சில உரிமைகளை கொடுத்துருக்கிறதுல தப்பு கிடையாது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இதனுடைய மறுபக்கம் வந்து பெண்களுக்கு தான் நன்மை சொல்லிட்டு தான் சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு ஹதீஸினுடைய மறுபக்கத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம தலாக்குக்கு வரக்கூடிய கேஸுகளை பார்க்குறோம். அந்த கேஸுகளில் இதாங்க ஆரம்பித்தது. ஆரம்பம் எப்படி அப்படின்னு சொன்னால், கணவன் வந்து மனைவி, அதை மனைவி வந்து கணவனுடைய விருப்புக்கு வர மறுக்கும் பொழுது, இது ஒரு நாள் ரெண்டு நாள்னு சொல்லிட்டு கோபம் அதிகமாக அதிகமாக, இப்போ பொதுவாகவே ஆண்கள் அதிகம் கோபப்படக்கூடியவங்க, பெண்கள் சகிக்கக்கூடியவங்க. இப்போ இது ஏற்பட ஏற்பட கடைசியில் இது வந்து மனமுறிவு வரைக்கும் கொண்டு போயிடுது. அப்போ இதில் இப்போ மனமுறிவு ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு யாருக்கு அதிகம், ஆண்களுக்கா பெண்களுக்கா, பெண்களுக்கு தான் அதிகம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவனுடைய விருப்பத்திற்காக நீங்கள் செல்வது, அதில் உங்களுக்கும் நன்மை இருக்கிறது, உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது, அதன் மூலமாக திருமண வாழ்க்கை பலமாக இருப்பது ஆண்களை விட யாருக்கு, பெண்களுக்கு தான். இப்ப இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவங்களுக்கு நிறைய விசாலம் இருக்கு. அவங்க வந்து பலதாரம் செஞ்சு கொள்ளலாம், ஒரு மனைவி இல்லைனா இன்னொரு மனைவி இடத்துல போகலாம். ஆனால் எப்போ இவங்களுடைய வந்து அந்த கணவனுடைய அந்த ஒரு விருப்பத்துக்கு மாற்றமாக நடக்க போகிறாங்களோ, அப்போ அதனால இது கோபமாக ஆகி காழ்ப்புணர்ச்சியாக மாறி கடைசியில் இவளே நமக்கு வேணாம் என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு கணவன் வந்து விட்டால் பாதிப்படைய போகக்கூடியது யாரு? அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர்களும் தான். அப்போ அதனால இந்த ஒரு விஷயம் வந்து இது ஏதோ ஆண்களுக்கு சாதகமாக சொல்லப்பட்ட விஷயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. கடைசியில் இதனால் பிரச்சனை ஏற்படும் பொழுது அதிக மன உளைச்சல்களுக்கு ஆளாகுவது ஆண்களை விட பெண்கள் தான்.